بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواج الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أتقوا الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم ما شهدت حلفا لقريش إلا حلف الحلف المطيبين صدق نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயர்ந்த மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் மகத்தான கருணை நேற்றைய தினம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் சிறுபிராயத்தினுடைய நிறைவான பகுதி 6 வயதிலிருந்து 12 வயது வரையிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் தொடர்ந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதிலும் எத்தனை பக்குவமாக நடந்து கொண்டார்கள் என்பது குறித்தெல்லாம் நினைவுபடுத்தினோம். அருமையான சகோதரர்களே, ஆக முதல் நாள் பிறப்பு குறித்து, இரண்டாவது நாள் பால்குடி பருவம் குறித்து, நேற்றைய தினம் பக்குவமான சிறுபிராயம் குறித்து, இன்றைய தினம் அவர்களுடைய 12 வயதை தாண்டி வாலிப பருவம், வாலிபம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாலிப காலம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை எப்படி அமையப்பெற செய்தான் என்பதை உண்மையிலேயே நினைக்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. பருவங்களில் எல்லாம் மிகச் சிறப்பான பருவம் வாலிப பருவம். வாலிபத்தை வைத்துதான் ஒரு மனிதனின் வயோதிகம் கூட முடிவு செய்யப்படுகிறது. எப்படி வாலிபத்தில் இருக்கிறாரோ அப்படி வயோதிகம் அமைகிறது. ஆக மிகச்சிறந்த பருவம். இன்னொரு வகையில் சிந்தித்தால் அல்லாஹ்வுக்கு கூட பிரியமான பருவம் வாலிப பருவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்வார்கள். சொர்க்கவாசிகள் எல்லாம் துருது முருதுங்கிறார். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் 33 வயசுடையவங்களா இருப்பாங்க. துருது முருதுன்னா தாடி மீச இல்லாம. இங்கே சில பேர் சொர்க்கவாசியமா இருக்குமா தெரியும். தாடி மீச இல்லாம துருது முருது சொர்க்கவாசிகள் எல்லாம் தாடி மீச இருக்காது. அங்க எப்படி இருப்பாங்க, 33 வயசுடையவர்களை போல் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார்கள். ஏன் அந்த பருவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அல்லாஹ்வுக்கு உகுப்பான பருவம் என்றும் பெருமக்கள் ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கிட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பார்வையில் வாலிபர்களாகத்தான் தெரியும். அல்லாஹ் நம்முடைய வாலிபத்துல பறக்க செய்வானாங்க. யாராவது வயசாளிங்கன்னா தான் கோவப்படுவாங்க. வாலிபுன்னா வயசாளிகளுக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லை. நமக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியமான பருவத்தை தந்திருக்கிறார். இந்த பருவம் என்பது மிக சிறப்பான பருவம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை சேவை பருவ பகுதியாக எடுத்துக்கொண்டார். அவங்க வாலிப பருவத்தை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க, குடும்பத்துக்கு சேவை செய்ய, மக்களுக்கு தொண்டு செய்ய. இன்னைக்கு தொண்டு அமைப்புகள் எல்லாம் பாருங்க, அதுல இளைஞர்கள் அந்த பருவத்தை உடையவர்கள் தான் அந்த தொண்டு அமைப்பினுடைய தூண்களாக திகழ்வார்கள். சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிப பருவத்தை உண்மையிலேயே சமூக தொண்டுக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொண்டார். சமுதாயத்தினுடைய தொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகம் இருந்தது. அந்த தேவைகளுக்கும் தன்னுடைய வாலிப பருவத்தை வரலாற்றுக்குள்ளே நுழைந்து பார்த்தால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிப பருவத்திலே மக்காவில் ஒரு இயக்கம் துவக்கப்பட்டுச்சு. ஹில்ஃபுல் ஃபுதூல் அந்த இயக்கத்துக்கு பெயர். ஹில்ஃபுல் ஃபுதூல் அந்த இயக்கம் நோக்கம் என்ன சொன்னா, அங்க யாரு வந்தாலும் யார்கிட்ட தப்பு செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. வெளியூர்ல இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, வந்தவங்கிட்ட அநீதி செய்திருவாங்க, இங்க இருக்கிறவங்க யாரும் கேட்க முடியாது, கேட்டு தர்றதுக்கு ஆளு கிடையாது. அவர் வெளிநாட்டுக்காரர், மக்கமா நகரம் புனித மண் என்று வருகிறார், அங்கே அக்கிரமம் நடக்கிற போது, அநீதி இழைக்கப்படுகிற போது கேட்பதற்கு யாரும் முன்வர முடியாது, எல்லோரும் அதில் பங்குதாரர்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும். நமது மண் இது ஹரம். அல்லாஹ் சொன்னா ஒமன் தஹலஹு கான ஆமினா, மக்காவிலே காபாவில் நுழைஞ்சாச்சுன்னா அவர் அச்சம் தீர்ந்தவராக இருப்பார்னு சொன்னார். ஆனா அந்த சூழல் அங்க இல்லாம இருக்கு. அதை மாத்தணுங்கிற நீயத்து சில பேர்களுக்கு ஏற்பட்டு, இந்த நாட்டில் யாரு வந்தாலும் யாருக்கு யார் அநீதி இழைத்தாலும் அதை நம்ம விடக்கூடாது, அநீதி நடப்பதை தடுக்கணுங்கிறது அந்த நோக்கத்துக்கே உருவாக்குனாங்க சில வாலிபர்கள் சேர்ந்து ஹில்ஃபுல் ஃபுதூல்னு ஒரு அமைப்பு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நிறைய இயக்கங்கள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷஹித்து ஹில்ஃபன் லிகுரைஷ், குரைஷிகளின் எத்தனையோ அமைப்புகள் இருந்தது, எந்த அமைப்புகளையும் நாம போய் சேர்றது இல்லை. பின்னால சொல்றாங்க, அந்த அமைப்புகள் எல்லாம் எத்தனையோ காரணங்களாலே நடந்திருக்கலாம், எத்தனையோ காரணங்களை வச்சு அந்த அமைப்புகள் துவக்கமாயிருக்கலாம். அந்த அமைப்புக்குள்ளெல்லாம் நான் போய் இருக்கவில்லை, நான் ஆஜராகவில்லை. ஹஜ்ரத்து ஃபாத்திமா நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற அமைப்பை தவிர பாக்கி எத்தனையோ அமைப்புகள் ஏதோ எது காரணங்களுக்காக எல்லாம் மக்கள் கூடுவார்கள். சில பேர் கேலி செய்யறதுக்காகவே கூட்டம் வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் நபி அவங்க எத்தி கூட பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எந்த அமைப்புக்குள்ளே நுழையவில்லை, இல்லா ஹில்ஃபல் முத்தகிபீன், பரிசுத்தமானவர்கள் ஒரு அமைப்பு வைத்தார்கள், அந்த அமைப்பில் என்னை ஆக்கிக் கொள்வதில் நான் சந்தோஷம் அடைந்தேன் என்கிறார்கள். அந்த அமைப்புக்கு ரசூல் என்ன பேர் சொல்றாங்க, ஹில்ஃபல் முத்தகிபீன், பரிசுத்தமானவர்களின் அமைப்பு. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாவில் இருந்தே அவர்களை தய்யிப் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு விடுக்கும் என்று சொன்னால் அவங்க எத்தனை புனிதமானவங்க. அந்த அமைப்புல தாங்க சேர்ந்துக்கிட்டாங்க, தீமைகளை தடுக்கணும். அந்த வாலிபத்தை எங்க செலவழிக்கும் நினைக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கும் கூட நம்ம பிள்ளைங்க இளைஞர்களை பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அமைப்புல இருப்பாங்க. சமுதாய சேவை நோக்கமா இருக்கணும். நாம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் இருக்கும் அமைப்பு சமுதாயத்தினுடைய தொண்டமைப்பாக இருக்க வேண்டும். சுயநலங்கள் இருக்கக்கூடாது. நம்மை கொண்டு நமது ஊருக்கும் நமது நாட்டுக்கும் நம்முடன் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் நடப்பதிலே நமது அன்பு இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. இளைஞர்களுடைய துடிப்பாக இப்படி இருக்கணும், நம்ம ஏதாச்சும் நல்லது செய்யணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான், நல்லது செய்யணும். நம்ம ஊர்ல கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் துபாயில இருக்கிற நமது ஊர் நண்பர்கள் எல்லாம் இணைஞ்சி நமது ஊருக்கு ஒரு நன்மை செய்ய மாத்திரமல்ல, சமுதாயத்தில் எங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய மகத்துவம் மேன்மைப்பட வேண்டுமோ அங்கே நம்முடைய பங்களிப்பும் ஒன்று இருக்க வேண்டும். அது இளைஞர்களுடைய எண்ணங்களாக, உயிரோட்டங்களாக, அவர்களின் நாரயங்களில் ஓடுகின்ற இரத்த உணர்வாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்போ மா ஷஹித்து ஹில்ஃபல் குரைஷ் இல்லா ஹில்ஃபல் முத்தகிபீன், குரைஷிகளின் எந்த இயக்கங்களிலும் என்னை நான் இணைத்துக் கொள்ளவில்லை, அந்த இயக்கங்களிலெல்லாம் நான் என்னை ஆஜராக்கிக் கொள்ளவில்லை, ஆனால் பரிசுத்தமானவர்கள் அந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன், அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. அரேபியா நாட்டின் விலை மதிக்க முடியாத செந்நிறம் ஒட்டகம் எனக்கு தரப்படுவதை விட அந்த இயக்கத்தில் ஒருவனாக இருக்க நான் ஆசைப்படுறேன். அப்படி என்ன அந்த இயக்கம் சேவை செய்துட்டு ஒரு செய்தி மட்டும் நினைவுபடுத்துவேன். ஹசாமி என்கிற ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வந்தார். ஹசாம் அப்படிங்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சார்ந்தவர் ஹசாமி. ஹசாமின்னு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு வர்றார், அவர் தன் மகளை கூட்டு வர்றார். அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமானவங்க, ரொம்ப அழகானவங்க. அந்த பொண்ணை தன்னோட ஹஜ்ஜி கழிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, ஹஜ்ஜில் ஈடுபடுறாரு, ஹஜ்ஜுடைய அமல் செய்யறாரு. அவர் ஹஜ்ஜில் ஈடுபட்டு ஹஜ்ஜை முடிச்சிட்டு மக்காவில் இருக்கிற போது நபி ஹிந்து மக்காவாசி ஒருத்தர் அவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டார். வாப்பா சத்தம் போடுறாங்க, ஹசாமி சத்தம் போடுறாங்க, என் மகளை விட்டுருங்க விட்டுருங்க என்று யாரும் கேட்க முடியல. தூக்கி குதிரையில வச்சு தூக்கி போயிட்டார். ரொம்ப அழகானவங்க, கன்னிதாரமான பெண்மணி, ஹஜ் செய்யணும்னு கூட்டு வந்திருக்கிறார் வெளியூருக்காரர். அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், துடிக்கிறார் மக்களை கிடந்து. இங்கே அநீதி இழைத்தவனுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையா, அந்த வேதனை எப்படி இருக்கும் எல்லாரும் உணர முடியும். சொந்த மகள கண்முன்னால நிர்பந்தமா இழுத்து வாகனத்தில் ஏற்றி கடத்திட்டு போறாருன்னு சொன்னா அடுத்த நிமிடமே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டியது இருக்கிறது. துடிக்கிறார் தகப்பனார், என்னுடைய மகளை யாரு காப்பாத்துறது, யாரு காப்பாத்துறது, துடிச்சா யாரும் முன்வரல. அப்ப அங்க இருந்த சில பேர் சொன்னாங்க, அலைக்கபி ஹில்ஃபுல் ஃபுதூர், ஹில்ஃபுல் ஃபுதூர்னு அமைப்பு இருக்குது, அந்த ஆட்கள் இந்த வீதிகள் இருப்பாங்க, அங்க போய் நீ சத்தம் கொடுப்பா உனக்கு உதவி கிடைக்கும். ஹில்ஃபுல் புதூலுக்கு போனா உனக்கு உதவி இருக்குது. வேகமா தெருக்குள்ள நுழைஞ்சு சொன்னார், ஹில்ஃபுல் புதூலுடைய அமைப்பினர்களே, என்னுடைய மகளை நபி இப்னு ஹஜ்ஜாஜ் கடத்திட்டு போயிட்டா. அவர் பெரிய மனுஷன், அங்க உள்ள ஒரு பெரிய ஆள், பொது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சேட்டை பண்றவன பெரிய ஆளா தான் இருப்பாங்க. நடப்புல உள்ளது தானே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல பெரிய மனுஷங்க, நாட்டாமைகள், அப்படி இப்படி நம்ம உலகத்தை பத்தியே பேசல, மறு உலகத்தை பத்தி பேசணும் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டாமைகள், பெரிய ஆட்கள், அப்படி இப்படி உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட சில நடவடிக்கைகள் சரியிருக்க. ஆனா அல்லாஹு தஆலா தூய்மையானவர்களாக நம்மை வாழ செய்ய வேண்டும். சமுதாயத்தினுடைய பணிகளில் நாம் நுழைந்து விட்டால் சமுதாயத்தின் முன்னோடியாக, முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். முன்னோடியாக இருக்க வேண்டும், முன் மாதிரியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை தூய்மையாக்குவதில் நமக்கு ஒரு தனித்துவம், அக்கறை இருக்க வேண்டும். அப்போ தூக்கிட்டு போனது யாருன்னா நபிகி, நபிகி கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அப்படி ஒரு தைரியம் இருக்க போய் தான் தூக்கிட்டு போறாரு. சாதா செய்த ஆட்கள் சீக்கிரமா தூக்கிட்டு போக மாட்டாங்க, அவருக்கு கொஞ்சம் வலு இருந்துச்சு, அவர் தூக்கிட்டு போயிட்டார். அப்ப நபிகி தூக்கிட்டு போன உடனே மத்தவங்களால ஒன்னும் செய்ய முடியல. ஒரு வேகமா வந்து சத்தம் கொடுக்கிறார், என்னுடைய மகளை காப்பாத்தி கொடுங்க. அவர் கேட்கிறாங்க, யார் உன்னுடைய மகளை தூக்கிட்டு போனது? யாக்கல் ஹவுஸ், உனக்கு உதவி வந்து விட்டது. இல்புல் புதுடைய அமைப்புல உள்ளவங்க சத்தம் கொடுக்கறாங்க, உனக்கு உதவி வந்துச்சு. யார் அவர்? நபி இப்னு ஹஜ்ஜாஜ். கால தூக்கிட்டு அப்படியே வர்றாங்க வாகனத்துல, வேகமா போய் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வால் எடுத்துட்டு வர்றாங்க அவ்வளவு பேர் நபி இப்னு ஹஜ்ஜாஜுடைய வீட்டுக்கு. யா நபி, நபிஹே, வாசல் சத்தம் வர. அவர் எட்டி பாக்குறாரு, இந்த ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், இந்த ஆளுகளுக்கு பயப்படுறாரு. இங்க இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா, சேவை தான் நோக்கம், நன்மை செய்யறதுதான் நோக்கம். பார்த்தா பூரா ஹில்ஃபுல் ஃபுதூல் வந்து இறங்கியிருக்காங்க. அப்ப அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னா இதுல ஒரு உண்மை விளங்குது, அமைப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் வலுவான ஆளா இருக்கும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து அவங்க ஏக்கத்தை நடத்த முடியாது. ஏக்கம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஏக்கத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. பார்த்தாங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பேரும் நிக்கிறாங்க, ஆளுக்கா ஒரு வாழை வச்சு நிக்கிறாங்க. நபி பாத்துட்டாரு, அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கொண்டு கடத்தி வச்சிருக்கிற, அந்த பொண்ணு உள்ள நுழைஞ்சிருக்காங்க, இவங்க உள்ள போயிருக்காங்க, அடுத்து வந்து நிக்கிறாங்க. தீமை நடக்க வாய்ப்பே கொடுக்கல. பாப்பாவும் பின்னால வந்து நிக்கிறாங்க, கசாமி. நபி அஃரிஜ், அந்த பொண்ணை வெளியே வர சொல்லுனா அவர் சொன்னாரா, நான் அனுப்பி வச்சிடறேன். ஆனா மத்தியும் நீ பிஹா லைலா, அவர் சொன்ன வார்த்தை நான் சொக்கா சொல்லிட்டு வெளியில வந்துடுறேன். மத்தியும் நீ பிஹா லைலா, ஒரு ராத்திரி மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கல, நான் அனுப்பி வச்சிடறேன். மத்தியும் நீ பிஹா லைலா, ஒரு இரவு மட்டும் என்னுடன் அந்த பெண்ணை தங்க நீங்கள் அனுமதி தர வேண்டும். அவங்க சொன்னாங்க, அனுப்பி வைக்கிற, நாங்க உள்ள வரவா. உடனே வெளியில் அனுப்பி வச்சுட்டேன். அவருடைய உணர்வுகள், எண்ணங்கள் அத்தனைக்கும் மேலாக ஒரு இயக்கம் சமுதாயத்தில் அக்கிரமத்தை, அநீதியை, தீங்கை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாளர்களாக தங்களை ஆக்கிக் கொண்ட அந்த இயக்கம் தான் ஹில்ஃபுல் ஃபுதூல். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இயக்கத்தில் இருப்பதில் எனக்கு சந்தோஷம் உண்டு என்பதை விட, அரேபியாவின் பொருளாதார வளம் என் கையில் இருப்பதை விட இந்த இயக்கம் தான் எனக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஒரு இயக்க பிரியத்தை நமக்கு தருவானாக. சமூக சேவையாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க, நிறைய இயக்கங்கள் துவக்கப்படுகிறது, நல்ல நிலையில் தான் துவக்கப்படுது. பின்னால உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, நாம அங்க இருந்த அவங்களுக்கு நம்ம ஊர்ல நல்லது செய்யட்டும் நம்ம நினைச்சு பணத்தை அனுப்புறோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருப்பவங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக அந்த பண விஷயத்தில் தவறி விடுகிறார். அதுல நீதி அல்லவா கடைபிடிக்கப்பட வேண்டும்.
நமது ஊர் மக்கள் செய்கின்ற நமது அன்பு இளைஞர்கள் தங்களுடைய வியர்வைகளை சிந்தி அனுப்புகின்ற இந்த பணம் சமுதாயத்தினுடைய ஆக்கப்பணிகளில் என்னவாது அர்ப்பணிக்கப்பட வேண்டும். யாரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ தங்களது வளர்ச்சிக்கு அதை காரணமாக்குகிற போது அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். யாராயிருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல இப்ப நான் இருக்கிற என் பேர்ல அனுப்பப்படுதுன்னு சொன்னா அந்த சமூக பணிகளில் அது எனக்கு பாக்கியமாக்கும். ஏன்னா அதுல ஒரு பைசா நமக்கு ஹலால் இல்லையே, இல்லையா அன்பு நண்பர்களே? அப்போ அந்த இயக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அற்புதமான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைந்த பின்னால அந்த இயக்கம் இன்னும் வலுவாகுகிறது, சந்தோஷம் அடைகிறார்கள். மக்காவுல அநீதியே கிடையாது, அநீதியே கிடையாது. யார் அநீதி செய்தாலும் நபி போயிடுவாங்க. யாருக்கு யார் அநீதி செய்தாலும் கூட்டங்களா போனது காலம் போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைந்த பின்னால நபி வீட்டுல போய் நிப்பாங்க. எப்பா இவருக்கு நீ என்னமோ கடன் கொடுக்கணுமா, என்ன கொடுத்துரும் முகமதை கொடுத்துரும் பதறி கையில கொடுத்துட்டு போயிடுவாரு. கடன் வாங்குவாங்க, திரும்ப கொடுக்க மாட்டாங்க, காசு அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அத்தனைக்கும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிபத்தை மிகச்சரியான பாதையில் செலவழித்து காண்பிக்கிறார்கள். சகோதரர்களே, வாலிப பருவம் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த ஒரு நியமத்தாக ஆக்கி தந்தார். ஒரு கவிஞர் சொன்னார், ஒரு கவிஞர் சொன்னார், மதரசாக்களுடைய பாட நூல்கள் இந்த செய்தி இருக்கு. இந்த கவி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாலிபத்தை தப்பாக கழிச்சிருவாங்க, வீணா செலவழிச்சிருவாங்க, பின்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாலிபத்தை வந்து தவறான பாதையில செலவழிக்கிறவங்களுடைய பிற்காலத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூட செயலிழந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் நின்று தொண்டாற்ற முடியவில்லை, மக்களுக்கு முன்னால நல்லவராக தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு கூட நசீபை இழந்து விடுகிறார்கள். உன் வாலிபம் தெரியாதான்னு சொல்ற அளவுக்கு ஒரு காலம். அப்ப அந்த வாலிபத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு கவிஞர் சொன்னாரு, அலாலைத்த ஷபாப் யஹூது யௌமா, வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா, வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா? எனக்கு வயசு எதுதானே உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நமக்கு இன்னொரு பத்து வருஷத்துக்கு முந்தி உள்ள நிலைமை திரும்ப வருமா? கல்லூரி காலத்தை பற்றி மாணவன் விளங்குகிறான். கல்லூரி காலங்கிறது அற்புதமான காலம். அந்த காலத்தை யார் எப்படி பயன்படுத்தினார்களோ அப்படி அந்த காலம் இழந்த பின்னால் அந்த காலத்தை தேடியவர்கள் நினைத்து பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்கள். அந்த கவிஞர் சொன்னார், வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா, மஷீன், இந்த நரைகள் என்னை என்ன பாடுபடுத்தி விட்டது என்பதை வாலிபத்தில் சொல்லியாவது ஆறுதல் பெறுவேனே. நரைத்த பின்னாலே, முதுமை பெற்ற பின்னாலே ஒரு கவிஞன் அழகாக சொன்னார், வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னார். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம். இந்த வயோதிகமும் முதுமையும் இந்த வெள்ள முடிகளும் என்னை படுத்திய பாடுகளை நோவினைகளை அந்த வாலிபத்தில் சொல்வேனே, அது மீண்டும் கிடைக்குமா என்று ஒரு கவிஞன் சொன்னதை அரபி கல்லூரிகளின் பாட நூல்கள் பதிய வைத்திருக்கிற பாடம். அன்பர்களே, கிடைக்கப்பெற்ற இந்த வாலிபம் மிகச்சரியாக செலவாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ஷனுடைய நிழலிலே ஏழு பேர் இருப்பார்கள், அர்ஷின் நிழலிலே ஏழு பேர் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் ஒரு வகுப்பார்கள் யாரு தெரியுமா? ஓ ஷாபுன், வாலிபர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்வான். சமூக வாலிபர்களை அர்ஷு நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பார். சகோதரர்களே, அர்ஷனுடைய நிழல் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் போகணும்னு சொன்னா அது லேசு காரியம் இல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டா வைங்க, பாக்கியங்களில் எல்லாம் சிறந்த பாக்கியம். அல்லாஹ் நமக்கு நமது குடும்பத்திற்கு அந்த நசீப் வழங்குவானாக. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபத்திலே ஒரு வாலிபர்கள் சில பேர் அர்ஷ நிலையில இருப்பார்கள். யார் ரசூலல்லாஹ், யார் அந்த வாலிபர்கள்? நம்ம எல்லாம் ஆமீன் சொல்லிட்டோம், அந்த வாலிபனா இருக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த வாலிபர் யார் என்று நபி சொல்றாங்க பாருங்க, அந்த இலக்கணத்தை நாமும் வாழ்க்கையில் பெற வேண்டும். யார் அந்த வாலிபர்கள்? நஷாஃபி இபாதத்தில்லா, அவர் வாலிபத்தை அல்லாவின் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும், அவருடைய வாலிபத்தை அல்லாவின் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும், தீனுடைய சிந்தனைகளிலும், தீனுடைய தொடர்புகளிலும், தீனுடைய சேவைகளிலும், மார்க்க பக்தியிலும் எந்த வாலிபர்கள் கழித்தார்களோ செலவழித்தார்களோ வாழ்க்கையை வாலிபத்தை மார்க்க பக்தியில் இறை வணக்கத்தில் தியானத்தில் நல்ல சிந்தனைகளில் செலவழித்தார்களே அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை ஆகிரத்திலே நசீபாக பெறுவார்கள். இந்த வாழ்க்கையும் பொய்யானது, வாழ்க்கையில் அனுபவித்த இன்பங்களும் பொய்யானது, மறுமையின் இன்பமுமே நிஜமானது. எல்லாரும் உணர்ந்திருக்கும் அந்த இன்பம், அந்த நிஜமான வாழ்க்கை நமக்கு நிரப்பமாக கிடைக்க பெறுவதற்கு அகிலத்தின் அருட்படை அண்ணல் எம் பெருமான் செல்லத்தான் அழைவு செல்லும் வாலிபன் அல்லாவின் பாதையிலும் இறைவனின் தியானத்திலும் மார்க்கத்தின் பக்தியிலும் செலவழிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நிஜமான வாழ்க்கையை, ஆகரத்தின் பெரும் வாழ்க்கையை அர்ஷின் நிழலிலேயே பெறுகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தௌஃபிக் செய்வான். அப்ப இந்த பருவம் என்பது அர்ஷுடைய நிழலை கூட நசீபாக்கி தருகின்ற பருவம். ஆனால் தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது, சரியாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. உணர்வுகள் மிகுதியாக இருக்கும் பருவம், ஆசைகள் மிகைத்திருக்கும் பருவம், எண்ணங்கள் மிகைத்திருக்கும் பருவம், கோபங்கள் மிகைத்திருக்கும் பருவம், யாருக்கும் அடங்காமல் இருக்கும் தன்மை மிகைத்திருக்கும் பருவம், என்னை யார் மிகைக்க முடியும் என்ற உணர்வுகளை தூண்டுகின்ற பருவம் வாலிப பருவம். சீக்கிரமா வாலிபர்கள் யாருக்கும் அடங்கலாம் மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. வாலிபத்தில் ஒரு கோபம் இருக்கும், ஒரு மூர்க்குத்தன்மை இருக்கும். முன்னாள் பாத்தீங்கன்னா அங்க உள்ள நிலைமை வேற, நம்ம பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் வருவாங்க பையங்க தான், முன்னால பொருள் வயசாலி போயிருவாரு, அவர் பேர் போய் இடிச்சிருவான். இடிச்சோன்னு அவங்க கொஞ்சம் பார்த்து விட்டு வேண்டியதான் நம்ம, இவன் அதுக்கு என்ன செய்யணும், இவன் தான் இடிச்சிருக்கான், சரிங்க சாரிங்க அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ நீங்களா ஏங்க வண்டியில வரீங்க, வயசாயிட்டா வீட்டுல ஓரமா இருக்க வேண்டியதாங்க, உங்களுக்கு எதுக்கு வண்டி, அவன் இடிச்சது அவன் அவர் இல்ல, இவன் தான் இடிச்சிருக்கான். அது இப்போ நம்ம கேட்க முடியாது, தம்பி ஏன்பா இப்படி இடிச்சுட்டா, கொஞ்சம் வண்டியை பார்த்து விட்டு வேண்டியதுன்னா ஒரு பார்வை தான் பாக்கலாம், அந்த பார்வையோட நமக்கு போல நோண்ட வேண்டியது. பையங்க இப்ப பழைய மாதிரி இல்ல, நம்ம துபையில இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சீதேவிகள், அண்ணா தோல்வி நம்ம உங்களோட இருக்க இல்லையா. நம்ம பிள்ளைங்க அல்லாஹ் அக்பர், நான் இன்னைக்கு பார்த்த மூணு நாளா என்ன எல்லாரும் கேட்கறாங்க, ஊர்ல இருந்து போன் பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நிகழ்ச்சி எப்படி இருக்குது, அற்புதமான பிள்ளைகள். இன்னைக்கு காலையில ஒருத்தட்ட போன்ல பேசினேன், நிகழ்ச்சியில ரொம்ப இனிமையோடு ஆர்வத்தோடு ஏதாவது ஒரு செய்தியை நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு சொல்லலன்னு சொன்னா அந்த செய்தியை நினைவுபடுத்தி கேட்கக்கூடிய அளவிற்கு தங்களை முழுமையாக இந்த நிகழ்வுக்குள்ளே ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சந்தோஷமாக சொன்னேன். அதிலேயும் குறிப்பாக நமது ஈமானுடைய அமைப்பு நண்பர்கள், நீங்க பாத்தீங்க எல்லாரும் வாலிபர்களா தான் இருக்கிறான், மார்க் காக்கா உட்பட யாருக்கு வாலிபம் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நட்ட நேத்து அவங்க பின்னால் நடந்த என்ன நடக்க முடியல, நடக்க முடியலன்னு சொன்னா அது கண்ணிய குறைவாயிடும், நான் கொஞ்சம் வேகமா நடந்து பார்த்தேன். எல்லா நண்பர்கள் நல்ல மார்க்க உணர்வு உள்ளவங்க, ஆர்வத்தோடு இந்த அமைப்பை நடத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அர்ஷ் நிழலில் நமது ஈமான் அமைப்புகளுக்கும் இடமளிப்பானாக, அவர்களோடு இணைந்த நமக்கும் இடமளிப்பானாக. சேவைக்கு தங்களை இணைக்கக்கூடியவங்க இன்னைக்கு இந்த நாட்டில் உட்கார்ந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய தொழில்துறை அத்தனைக்கும் உடைய சமுதாய உணர்வு என்பது உண்மையில் போற்றுதலுக்கு சொந்தமான. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், இந்த காலங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், இதை நம்ம பயன்படுத்திக்கணும். வாலிபத்தில் எல்லாம் இருக்கும், வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும். இது எல்லாம் நீங்க ஒரு 40-50 வயசு ஆயிட்டு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா என்ன செய்ய இறங்கிட்டே வரும், அப்படியே லோ பிரஷர் ஆயிடும். இப்ப எல்லாம் ஹைல தான் இருக்கும், அப்ப எல்லாம் லோவாகும், அது வயசு. இந்த வயசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அஞ்சு காலம் இருக்கிறது, அந்த அஞ்சு காலத்திற்கு முன்னால் இருக்கிற இன்னொரு அஞ்சு காலம், அஞ்சு பாக்கியம், அதற்கு முந்தி இன்னொரு அஞ்சு பாக்கியம், அதை நீ பாக்கியமாக எடுக்க வேண்டும். உங்களை எல்லாம் பார்த்த நான் சந்தோஷம் அடைகிறேன். நபி அவங்க சொன்ன இந்த செய்தி நம்ம எடுத்துக்கிடுவோம் வாழ்க்கைக்கு. அஞ்சு இருக்கிறது, அதற்கு முன்னால் இன்னொரு அஞ்சு இருக்கிறது, இந்த அஞ்சியை விட அஞ்சு அஞ்சு எடுத்துக்கங்க, இந்த அஞ்சை விடுங்க, அந்த அஞ்சு எடுத்துக்கோங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஷபாபக கபுல ஹரமிக்கா, வயோதிகம் ஒரு வாழ்க்கை ஒரு பருவம், வாலிபம் ஒரு பருவம், ஷபாபக கபுல ஹரமிக்கா, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை பொற்காலமாக எடுத்துக் கொள்வாயாக, பாக்கியமாக எடுத்துக் கொள்வாயாக. யாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபம் என்பது நீ பொற்காலமாக எடுக்க வேண்டும். காரணம், இன்று நீ நினைத்ததெல்லாம் செய்ய முடியும், 50 ரக்காத்து தொழணுமா முடியும், மாதம் 10 நாள் நோன்பு வைக்கணுமா இன்றைக்கு செய்ய முடியும், இன்றைக்கு நீ துணிச்சலாக எத்தனையோ தீனுடைய சேவை செய்ய முடியும். ஒரு காலம் உண்டு வயோதிகம், நீ தொழ நினைப்பாய், முடியாது. நிற்க நினைப்பாய் உட்கார வேண்டும், உட்கார நினைப்பாய் படுக்க சொல்லும். நீ கொஞ்ச நேரம் உதுவோடு இருக்கணும் ஆசைப்படுவாய், உனக்கு எத்தனையோ உபாதைகள் உடலிலே ஏற்பட்டு இருக்கும், உதுவை கூட பாதுகாக்க முடியாது. அப்ப உதுவோடு நீ இன்னைக்கு இருக்க முடியும்னா இன்னைக்கு முடியும். இன்னைக்கு நீ இபாதத்தை நிறைய செய்ய முடியும், சுண்ணத்து தொழுகைகளை பாதுகாக்க முடியும், சமுதாய சேவைகளை செய்ய முடியும். இந்த காலத்தை அந்த காலத்துக்கு முன்னால் பொற்காலமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கனிமத்தின் என்னத்தங்க யுத்தகலத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த பொருள்களுக்கு சொல்வது, பாக்கியமான பொருளாக உன் வாலிபத்தை எடுத்துக்கொள். ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க, சபாபக கபுல ஹரமிக்கா ஒசிஹத்திக்க கபுல மரதிக்க, சுபா ஒசிஹத்தக்க கபுல மரதிக்க. வாழ்க்கையில சுகம் இருக்கிற நோயும் இருக்கிற, ஒரு காலம் சுகம் இன்னொரு காலம் நோய். மனித வாழ்க்கை என்பது எல்லா காலத்தில் மனிதன் சுகமாக இருக்க முடியாது. வாழ்க்கையின் இரண்டு சக்கரம் இருக்கிற மனித வாழ்க்கையில சுகமும் உண்டு நோயும் உண்டு, வாழ்க்கையில இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஒரே நிலையில் யாரையும் வாழ வைக்கவில்லை. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சுகமளிக்கும் காலம் உண்டு இருக்கிறது, அந்த சுகத்தை உன்னுடைய வியாதி காலத்திற்காக, வியாதி காலம் வருவதற்கு முன்பு பாக்கியமாக எடுத்துக்கொள். இப்போ நல்ல திடமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், நிறைய அறப்பணிகள் செய்யலாம், நிறைய வணக்கம் செய்யலாம், இறைவனுக்கு நமக்கு நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளலாம். நபியின் முபாரக்கான சுண்ணத்தான வாழ்க்கையை ஆயிரம் ஆயிரம் வழிமுறைகளை நமக்குள் ஹயாத்தாக்கி உயிராக்கி கொள்ளலாம். ஆனால் நோய்வாய்ப்பட்டு போனால் ஒன்னும் செய்ய முடியாது, நோய்வாய்ப்பட்டு போனால் ஒன்னும் செய்ய முடியாது. ஒது செய்து தொழுக வருவோம், தொழுகிற போது கூட யூரின் பிரச்சனையா இருக்கும், காத்து பிரியும், எத்தனையோ நோய்களாலே ஒரு வணக்கத்தை கூட பரிபூர்ணமாக செய்ய முடியாத ஒரு காலம் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அந்த காலத்திற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த உன் சுகத்தை நீ நசீபாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாச்சா. மூணாவது சொன்னாங்க, வேலை ஓய்வு, வேலை ஓய்வு, வேலை உனக்கு வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். ஓய்வு நேரம் கிடைக்கிற போது பயன்படுத்திக்கணும், அடுத்த நேரத்தில் வேலை வந்துடும். அதான் உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆச்சுக்கா காம் கல்பர் நட்டா, இன்றைய வேலையை நாளைக்கு போட்டுடாத, நாளைக்குன்னு ஒரு வேலை இருக்கிறது. அரபியிலே ஒரு இலக்கிய மொழியை பார்த்தேன், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வேலை உண்டு, எந்த நிமிடத்திலும் அந்த வேலையை நீ விட்டால் அடுத்த நிமிடம் அந்த வேலையில் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஒரு இலக்கிய வரலாற்றிலே ஒரு ஞானி சொன்னார், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலையை நீ விட்டால் அடுத்த நிமிடம் அதற்குரிய வேலையில் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்ப எந்த நேரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேலை வருவதற்கு முன்பாக ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறான். ஆனா நமக்கு இங்க உள்ள சூழ்நிலை அப்படி இல்ல, வெள்ளிக்கிழமை வந்தாச்சுன்னா சில பேர் காலையில 7 மணிக்கு கொடுத்தா ராத்திரி 10 12 மணி 1 மணி ஆயிடுது இல்ல. அப்ப சுபுலா வந்து இன்ஷால்லா சனிக்கிழமையும் சேர்த்துள்ளது எப்படி நம்ம பாவம், ஒரு நாள் லீவு கிடைக்குது நிம்மதியா தூங்கிட்டு 12 மணிக்கு ஜும்மாவுக்கு வந்துருவோம், சனிக்கிழமை அன்னைக்கு சுபு ரெண்டு சுபு. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் பார்த்தேன், அவர் இஷாவுக்கு பின்னால் வந்து ரொம்ப நேரம் தொழுகிறார், பத்திரமையை பேசிட்டு இருக்கலாம், பத்திரமும் தெரிஞ்ச நண்பர் தான் தொழுகிட்டே இருக்கார். நான் பார்த்த நம்ம எல்லாம் மிஞ்சிட்டார் போல தெரியுது, நம்ம உண்மையை கொஞ்சம் தொழுது பார்த்தோம், டைம் ஆயிட்டு பள்ளிவாசல கூட்ட போறாங்க. அப்ப அவர் வெளிப்புல இருந்து தொழுதுட்டு இருக்காரு, தொழுகிறாரு செலாம் வாங்குறாரு, தொழுகிறா செலாம் வாங்குறாரு. பார்த்தா அப்போ நமக்கு ஒரு பாடம் கிடைச்சி போச்சு, இவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அந்த மலை செய்யணும் இல்லையா. அல்ல நாளைக்கு கேப்பான, நீங்க ஆலிமா இருந்த உன்னை விட சாதாரணக்கு பின்னால ஒரு மாமும் எவ்வளவு தொழுதுட்டு இருக்காரு, அவர் முன்மாதிரி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தா அவர் அரை மணி நேரம் தொழுதா, தொழுது முடிச்சுட்டு அப்புறம் செலாம் கொடுத்த பின்னால் முடிச்சிருப்பேன், வாதத்தை முடிக்கிட்டு பக்கத்துல இருந்து கேட்ட என்ன விஷயம், ரொம்ப தொழுதுங்களே என்ன தொழுக சொன்னா நான் அமைச்சேன் அதற்கு, இது 7 நாள் கதா, ஒரு வார கதா. அப்ப அது ஒரு வார கதா, போன வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச தொழுக விட்டது, இந்த பூரா அந்த ஒரு முக்கால் மணி நேரம் கிடைச்சிட்டு முடிச்சுட்டு. சகோதரர்களே, வாழ்க்கையில வந்து ஓய்வு நேரங்கிறது கம்மி தான், அல்லாஹ் கொடுக்கிறான், அதை பாக்கியமாக ஆக்குங்கள். நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து விட்டார்கள், அப்ப நம்ம அதை இழந்துடக் கூடாது. கொஞ்சம் ஓய்வு கிடைக்குதா, நம்ம நண்பர்கிட்ட பேசுறோம், மேலப்பாளையத்தினுடைய அமைப்பு நண்பர்கள் ஒரு பரிமாற்றம் வைத்திருந்தாங்க, ஒரு மசோதா கூட்டம் ஆலோசனை கூட்டம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை தான் சமூகத்தை பத்தி சிந்திக்கிறோம், ஊரை பற்றி சிந்திக்கிறோம், ஊருக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறோம். அல்லாஹு தஆலா அவருடைய வாலிபத்தை பறக்க செய்வானாக. இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு ஊர் மெருமக்களையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சிந்தியுங்கள், அந்த ஓய்வை பயன்படுத்துங்கள். சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும், கலந்துரையாடுங்கள், ஊர் மக்கள் ஒன்றிணையுங்கள். இன்னும் ஒரு செய்தி சொல்வேன், அத்தனை ஊர் ஜமாத்தும் ஈமானோடு ஒரு தொடர்பையும் உண்டாக்கிக் கொள்ளுங்கள். சமூக சேவைக்கு தங்களை அவர்கள் இந்திய முஸ்லிம் அசோசியேஷன் எல்லாரும் அந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள். நம்முடைய இணைப்பை தேவை வரும்போது என்று மாத்திரம் இல்லாது அந்த இயக்கங்களோடு நமது ஒரு தொடர்பையும் நம்ம உண்டாக்கிக் கொண்டோம் சொன்னா சேவைகளை கொஞ்சம் விசாலமாக்கி பரவலாக்கி செய்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக தருவான். அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது சமூக சிந்தனை உண்டாக்கிறோம்னு சொல்லி சொன்ன போது சந்தோஷப்பட்டேன். அவன் நபி சொன்ன விஷயம் அங்கேயாக வச்சுக்கோங்க, வாலிபத்தை வயோதிகத்துக்கு முன்னால் பாக்கியமாக ஆக்கிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை வியாதி வருவதற்கு முன்னால் பாக்கியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நேரத்தை வேலை வருவதற்கு முன்பாக பாக்கியமாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க அற்புதமான விஷயம், வாழ்க்கையில வசதியோடு இருக்கிறீர்கள், எல்லா காலத்திலும் வசதியோடு இருக்க மாட்டீர்கள். நேற்றைய பணக்காரர்கள் இன்றைய ஏழைகள், இன்றைய ஏழைகள் நாளைய பணக்காரர்கள், நேற்றைய பணக்காரர்கள் இன்றைய ஏழைகள், இன்றைய ஏழைய நாளைய பணக்காரர்கள். பணம் யாரு கையிலும் நிரந்தரமாக இருப்பதில்லை. நேற்று பணம் இன்று வறுமை, இன்று வறுமை நாளை செழிப்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதனே உனக்கு செல்வம் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு காலம் வறுமை வரும், வறுமை வருவதற்கு முன்பாக இந்த செல்வத்தை ஆக்கப்பூர்வமான வழியிலே பூர்வமான வழியிலே நீ பயன்படுத்திக் கொள். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பெற்றோர்களுக்காக, உன் சமூகத்திற்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக இந்த பணம் செலவாகும். பணத்தை அழிச்சிடாது, பணத்தை சேமிக்கும். இஸ்லாம் சொல்கிறது சேமிப்புங்கிறது இஸ்லாத்தில் ஒரு பெரிய பங்கு. இன்ஷால்லாஹ் அது ஒரு நாள் பேசுறேன்,
தேவையற்ற செலவுகள்ல அழித்து விட்டு இன்னொரு காலம் உட்கார்ந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த காலம் இப்படி இருக்குமா என்று யாருக்கும் தெரியாது. அப்ப ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பா சொல்றாங்க பாருங்க, ரினாக்க கபல ஃபக்ரிகா, வறுமை வரும், வறுமை வரும் ஒரு காலம், அதற்கு முன்பாக உன் செல்வத்தையும் செழிப்பையும் நல்ல வழியில் ஆக்கிக்கொள், அதை பாதுகாத்துக்கொள். உனக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, பெற்றோர்களுக்காக, உன்னை சார் நீ சார்ந்து இருக்கிற மார்க்கத்திற்காக அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வான். இத்தனை முடிஞ்சிட்டா நாலாச்சு. ஹயாத்துக்கு கபல மௌத்திகா, ஹயாத்து கொஞ்ச காலம், ஒரு காலம் மௌத்தாகணும், எல்லாரும் மௌத்தாகணும். எப்ப மௌத்து யாருக்கும் தெரியாது, எத்தனை மணிக்கு மௌத்து யாருக்கும் தெரியாது, எங்க வச்சு மௌத்து யாருக்கும் தெரியாது. நான் போறேன் வெளிநாட்டுல மௌத்தாயிடுவேன்னா வெளிநாட்டுக்கு வரமாட்டோம், பஜாருக்கு போனா பஜார்ல மௌத்து வந்துடும் தெரிஞ்சா பஜாருக்கு போக மாட்டோம். மௌத்தை அல்லாஹ் மறுத்து விட்டான், அதை தெளிவுபடுத்தினால் உலகத்தின் இயக்கங்களே நின்றுவிடும், மனிதன் செயல்பாடே குன்றிவிடும்.
போனவரும் சரியில்லை, ஒரு வயசான அம்மா போனாங்க, பிரஷர் ரொம்ப இருக்குது, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, குறைக்க முடியல, 120 கிலோ இருக்காங்க, 120 கிலோ இருக்காங்க, குறைக்க முடியல. என்ன பண்றது, டாக்டர் பார்க்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. 15 நாள்ல சீதை மௌத்தாயிடுவாங்கன்னா, சீதேவி 15 நாள்ல மௌத்தாயிடுவாங்க. அம்மாட்டே சொல்லிட்டார், நீ பிரஷர் அது இதுக்குலாம் மாத்திரை எல்லாம் போட வேண்டாம், மருத்துவம் எல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உனக்கு கொலஸ்ட்ரால் அவ்வளவு இருக்குது, 400 தாண்டி இருக்குது, என்ன பண்ண முடியும், எல்லாம் பிரஷர் அவ்வளவு இருக்குது, சுகர் 4 பாயிண்ட் இருக்குது, ஒண்ணு நடக்காது, 15 நாள் எண்ணி வச்ச மாதிரி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா பார்த்தா இருந்து நிப்பியும் டாக்டர் கொண்டு போனீங்களே, பின்ன என்ன செய்ய முடியல, மருத்துவம் விட்டுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கவலை, எண்ணி பார்த்தாங்க தேதி எத்தனை, 1, நாளை பார்த்தா 2, 14 நாள் தானே இருக்கு, அப்புறம் 3. நமக்கு வந்த உடனே அடுத்து எப்ப ஊருக்கு போற கணக்கு பாக்குற பத்தியெல்லாம் வந்து இறங்கியாச்சு. பணிக்கு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், அது நாங்க வந்து இறங்கி போக ஒரு மாசம் ஆச்சு, எப்ப போகணுங்கிற தேதி எல்லாம் இப்பயும் எழுதி வச்சாச்சு, அந்த தேதியை பார்த்துட்டே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 210 நாள் இருக்கு, இன்னும் 220 நாள் இருக்கு. ஆசை தானே மனைவி மக்களை பார்க்கிறது, கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு, குடும்பத்தோடு நமது கலப்பும் உறவும் இணைப்பும் இருக்கிற வாழ்க்கைக்கு எது நிகராக முடியும், முடியுமா? சொந்த மண்ணுக்கும் பிறந்த ஊருக்கும் உலகத்தில் மிக வேறொன்றும் இல்லை. ஆனாலும் அன்பர்களே, வாழ வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதி
வேண்டும். ஒரு காலம் நிமிர்ந்து நிற்போம், இன்னொரு காலம் மனைவி மக்களோடு நமது காலத்தை செலவழிப்போம்.
அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஒரு காலம் குடும்பத்தோடு வாழ வேண்டும். நான் நண்பர்களுக்கெல்லாம் அறிவுறாத அடிக்கடி சொல்றேன், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, நீங்க பேசுற விஷயத்தை மொத்தத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. அவனுக்காக இந்த மஜ்லிஸ், அவனுக்காக நமது வருகை, அவனுக்காக உங்களது அமர்தல் எல்லாம் அவனுக்காக. இதுல கடுகளவும் வேறு நோக்கம் இல்லை என்பதை கல்வை அறிகின்ற அல்லாஹ் மாத்திரமே அறிவான். அவனுக்காக அத்தனை நடக்கிறது. அப்ப நான் சொன்னேன், 15 நாள்ல நீ மூத்தாயிடுவேன். ஒரு பாயிண்ட் இருக்குது, பிரஷர் சுகர், பிரஷர் தாண்டி நிக்குது, கொலஸ்ட்ரால் 400 தாண்டிட்டு இருக்குது, ஹயாத்து 120 கிலோ உடம்பு அது வாட்டில் ஏறி போய் இருக்குது, போயிடுங்கின்ற ஒவ்வொரு நாளா எண்ணி 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 அந்த அம்மா ஒழுங்கா சாப்பாடு செலவு செய்யும், இல்ல தண்ணி குடிக்கிறது இல்ல, டெய்லி மட்டன் சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு இப்ப ஒண்ணும் முடியல, சோறு கூட செல்லல. 15 நாள் ஆச்சு, அந்த அம்மா எல்லாத்தையும் பயணம் சொல்லிட்டு, நாலு காலில் போயிடும்பா, எல்லாம் கவனமா இருக்க, நாலு காலில் போயிடும் கவனமா இருக்க, எல்லாத்தையும் பயணம் சொல்லியாச்சு. ஆனா சாவி மட்டும் எடுத்து கையில கொடுக்க மாட்டேங்க, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நீங்க பாருங்க, வயசானவங்களும் கூட பாருங்க, சீக்கிரமா சாவி கழட்டி தந்துட மாட்டாங்க, பீரோல் சாவி அது பத்தமா வச்சுக்கிடுவாங்க. ஆனா அம்மா அதை கழட்ட அவளுக்கு பிள்ளைங்களாம் கேட்கறாங்க, பயணம்லாம் சொல்லியாச்சு, ரெண்டு மூணு பீரோல் அங்க ரெண்டு மூணு பீரோல் சார்ஜ் உங்க கையில தானே இருக்குது, அதுக்கு மட்டும் ஒண்ணும் இல்லையே, அது போகும்போது பாத்துக்கிடுவோம். அது அட்வான்ஸ் அது வந்து ஆபத்தாயிடும். காலையில 15 பிறந்துச்சு, பார்த்தாங்க ஒண்ணு போனவா தெரியல, டாக்டர் வந்து கேட்டாங்க என்ன விஷயம், இப்ப டாக்டர் எடுத்து பாட செக்அப் பண்ணாரு, கொலஸ்ட்ரால் 180 இறங்கிட்டு, சுகர் இல்ல, பிரஷர் குறைஞ்சு போச்சு, உடலை எடை போட்டு பார்த்தாச்சுன்னா 65 கிலோ சொன்னார். இன்னும் கண்ட்ரோல் ஆறீங்க, இதுக்குதான் நான் சொல்லி அனுப்பினேன். நினைச்சா மனுஷன் ஒன்னும் இல்ல, இறங்கிடுவார். மௌத்த நினைச்சு வாழுங்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மனிதர்களே அதிகம் நினைவு கூறுங்கள். எதை தெரியுமா, மௌத்துக்கு நபி கொடுத்த பேரை பாருங்க, இன்பங்களை இன்பங்களை சந்தோஷங்களை அறுத்து விடுமே, இன்பங்களை நீக்கி விடுமே, சந்தோஷத்தை முறித்து விடுமே, அதை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஓமா ரசூல் சஹாபிகள் கேட்கிறாங்க, இன்பங்களை அறுத்து விடுகிற, சந்தோஷத்தை முறித்து விடுகிற காரியம் எது? உல் மவுத், அதுதான் மரணம் என்று சொன்னார். மவுத்துக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஹாதிமுல் லத்தா, மரணத்தை அதிகம் நினையுங்கள் வாழ்க்கையிலே. அப்போ மௌத்த நினைச்சாங்க, நம்ம 15 போட்டல் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, ஹயாத்து ஒரு காலம் தான், இன்னொரு காலம் மௌத்து. மௌத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது உனக்கு தெரியாது. ஒரு நிமிடம் உந்தவும் முடியாது, ஒரு நிமிடம் பிந்தவும் முடியாது, முடிவு செய்யப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மௌத்து வருவதற்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானது, வாழும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானது, விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் பாக்கியமானது. அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீளமாக்கி தருவானாக, ஆயுளை நீளமாக்குவானாக. ஹயாத்தை மௌத்துக்கு முன்பு அல்லாஹும் ரசூலும் சொன்ன வழியில் ஆக்குவதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் தௌஃபீக் செய்வான். அன்பர்களே, இந்த 5 விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்களே, ஒவ்வொன்றும் எவ்வளவு முத்தாய்ப்பான விஷயம், சமுதாயத்திலே பயன்பட வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம். இன்னைக்கு மனிதன் இந்த 5 விட்டு இன்னொரு 5 வரும்போதுதானே சிந்திக்கிறான், அயோத்தியத்தில் தானே வாலிபத்தை சிந்திக்கிறான், பணத்தை அழித்து விட்டு தானே வறுமையில் வசதி வாய்ப்பை பற்றி சிந்திக்கிறான், மௌத்தும் சக்கராத்தும் வரும்போதுதானே ஆஹா கொஞ்ச காலத்துக்கு முன்பு நான் சரியா இருக்க வேண்டுமே என்று நினைக்கிறான். பெருமான் சொன்னது எத்தனை அற்புதமானது, வாலிபம் இழந்த பின்னால் அல்லவா வயோதிகத்தை பற்றி மனிதன் கவலைப்படுகிறான், வாலிபத்தை பற்றி. அப்போ நம்ம சிந்திச்சுக்கிறோம். நான் செய்தி சொல்லிட்டு வந்தேன், நிறைய செய்தி சொல்ல வேண்டும். இந்த பகுதி வாலிபம் ஒரு பொற்காலம், பாக்கியமான காலம், அது நல்ல பணிகளில் செலவழிக்கப்பட வேண்டும். என் அன்பு இளைஞர்களே, நாம் இங்கே இருந்து இந்த பாடத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், இதற்கு ஒன்று இந்த மஜ்மாவின் கபூலியத்துக்கு போதுமான, அங்கீகாரத்திற்கு போதுமான. வாலிபம் சரியாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிபத்தை ஹிஸ்புல் ஃபுதூலிலே, ஹில்புல் ஃபுதூல் என்ற இயக்கத்திலே அமைத்து ஒரு சிறந்த சாதனையாளராக, மிகச்சிறந்த சேவையாளராக தங்களை ஆக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்பு. வாலிபத்தில் 2 விஷயம் சொன்னேன், ஒன்னு சமூக சேவை, இன்னொன்று குடும்பம். நம்முடைய வாலிபத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்கு உண்டாக்கி, நம்ம பெற்றோர்கள் எத்தனையோ ஆவலோடு இருக்கிறாங்க, நம்முடைய மனைவி மக்கள் எத்தனையோ ஆவலோடு இருக்கிறாங்க, நம்மை பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா சும்மா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவுகள் தான், ஒவ்வொரு நாளும் நமது சிந்தனைகள், வயோதிகமான நமது பெற்றோர்கள் நம்மை கண்முன்னால் வைத்து பார்ப்பதிலே பெருமை பெறுவார்கள். இன்னும் ஒரு பக்கம் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய ஆயிரம் ஆயிரம் பணிவிடைகள், அதை செய்யறதுக்கு கூட நமக்கு நசீபு கிடைக்கல. ஏன், நாம இங்க வந்து இருப்பதாலே. மனைவி மக்களுடைய தொண்டுகளில் கூட நமக்கு பாக்கியம் கிடைக்கல. அப்ப இந்த வாலிபம் எப்படி இருக்கணும்? நபி அவங்க சொன்னாங்க, ஒன்னு சமூக தொண்டு, ஹில்ஃபுல் ஃபுதூல். இன்னொன்னு நபி அவங்க சொல்றாங்க, என்னுடைய குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படு. அபூ தாலிப் கஷ்டப்படுறாங்க, அப்துல் முத்தலிபுக்கு பின்னால குடும்பத்தில் கொஞ்சம் வருமே, அப்பப்போ சிரமங்கள் இருக்கு, தேவைகள் இருக்கு. இப்ப நபி சொல்றாங்க, நான் வியாபாரத்துக்கு போறேன், வாலிபத்திலே சமூக தொண்டுக்காக இல்ஃபிலே இணைகிறார்கள், இப்ப குடும்பத்துக்காக நான் வியாபாரத்துக்கு போறேங்கிறான். அபூ தாலிப் சந்தோஷப்பட்டாங்க, அல்ஹம்துலில்லா. எங்க போறீங்க, எப்படி போவீங்க? பக்குவமா இருக்கணும், கவனமா இருக்கணும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நான் துணை அனுப்புவேன்னு சொல்றேன். மஷ்வரா நடக்குது. இந்த காலகட்டம் மக்காவினுடைய மிகப்பெரிய மாதரசி அன்னையில் பிராட்டிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, பொருளாதாரத்திலே ஒரு தனி இடத்தை பெற்றவர்கள். உலகத்தினுடைய பல பாகங்களில் அவர்களுடைய வியாபார கூட்டங்களும் வணிகத்துறையினர்களும் ஆங்காங்கு சென்று உலக நாடுகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமான சீதேவி மக்காவிலே அன்னை ஹதீஜா. அவங்க நபியினுடைய குணநலன்களை அறிஞ்சுக்கிறாங்க, சேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க, சமூக தொண்டில் இருக்கிற அக்கறை, நல்ல எண்ணங்கள், நண்பர்களிடத்திலே பழகும் தன்மைகளில் அற்புதமான தன்மை, விட்டுக் கொடுக்கின்ற தன்மை, விசாலமான எண்ணம் என்பது மாத்திரம் அல்லாது அருளுக்குரியவர் என்றெல்லாம் விளங்கி தூதர் அனுப்பி வைச்சார் அபூ தாலிபுடைய வீட்டுக்கு. எங்களுடைய வியாபாரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க எங்களுடைய தொழில்துறையில இணைச்சுக்கிற விரும்புகிறோம், உங்க அனுமதி வேணும் கேட்டுறான். இங்க மஷ்வரா நடக்குது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிற நபிக்கு கவலை வந்துச்சு, நான் வியாபாரத்துக்கு போறேங்கிறாங்க. அல்லாஹ் எங்க போவேன்னு கேட்கிறார் அபூ தாலிப். இல்ல, நான் இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது நல்ல இடத்துக்கு போவேன். நபி சொல்றாங்க, எப்படியும் போவேன், அல்லா இங்க ஏற்பாடு செய்துட்டு அங்க எண்ணத்தை போட்டான், அங்க ஹதீஜாவுடைய கல்ப அசைச்சு விடுறான், நீ அவங்களை கூப்பிடு. முஹர்ரிகுல் குலூப் அல்லா, அசைவு உண்டாக்குற அல்லா, எண்ணங்களை பிறக்க சேரவன் அல்லா. அந்த நம்பிக்கையில என்னைக்கு நம்ம மாறக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அல்லாவே பிறக்க செய்கிறான், அதை சரியாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வுகளிலே நம்மை சீராக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்னை ஹதீஜா அனுப்புறாங்க, மஷ்வரா செய்யறாங்க, அபூ தாலிப் போறியாப்பான்னு கேட்கறாங்க, போயிட்டு வரேன்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா என்ன செய்தாங்க தெரியுமா? ஒவ்வொரு வியாபார கூட்டத்திலையும் பத்து பேர், பன்னிரெண்டு பேர், பதினஞ்சு பேர் அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நல்லா விளங்கிட்டாங்க, குணநலன்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு கூட விட்டாங்க, வந்தாங்க. அவங்க வந்த போது ஏற்பட்ட அடக்கம், பணிவு, அந்த தன்மை, வாலிபர்களுக்குண்டே இருக்கிற அந்த தன்மைகள்ல நபியும் எந்த வாலிபர்களுக்கும் வித்தியாசப்படுறது இல்ல, சிறப்பா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு விசேஷ தன்மை, பணிவு, தன்னடக்கம். அது வாலிபத்தில் இருந்துட்டு வைங்க, அல்லாஹு அக்பர், எல்லாருமே துபாயில் இருக்கிற வாலிபர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. அந்த தன்னடக்கம், பணிவு, அல்லாஹ் நமக்கு கபூல் செய்வானா? அந்த தன்னடக்கம், பணிவும் அது வாலிபத்துக்கே சொந்தமானது. ஏன் வாலிபத்தை வாலிபர்கள் எப்படி ஆக்கிக் கொண்டார்கள்? ஒரு வகையான கர்வம், பெருமை, அது வாலிபத்திலே பிறக்கும். அதை அழித்து தன்னடக்கம், பணிவை உண்டாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த வாலிபம் பிரகாசமாகிவிடும், அந்த வாலிபம் அல்லாஹ்வுக்கே விருப்பமாகிவிடும். நபி வந்து நிக்கிறாங்க, தன்னடக்கத்தோடு நிக்கிறாங்க. ஹதீஜா பிராட்டியார் சொன்னா, நீங்க உங்களை எங்களுடைய தொழிலை இணைக்க விரும்புகிறோம், அது இறைவனின் நாட்டம் இருந்தால் இணைந்து கொள்கிறேன். சந்தோஷப்பட்டேன். மைசராண்டு ஒரே ஒரு அடிமைய ஹதீஜா நாயகி கூட அனுப்புறான், நீங்க மட்டும் கூட போங்க. மைசராங்கிற அடிமை கூட்டு வர்றாரு, வியாபார சரக்குகள் எடுத்து ஷாம் நாட்டுக்கு வர்றாங்க. ஹதீஜா சொல்லி விட்டாங்க, நீங்க போகும்போது முகமது கொஞ்சம் கவனிச்சுக்கணும், முகமது சல்லாலே சொல்லி கவனிச்சுக்கணும், அவங்க நடவடிக்கைகள் கொஞ்சம் கவனிங்க. அவங்க எப்படி அவங்க உள்ளத்துல எல்லாம் ஏதோ போட்டுட்டான், அவங்க நடவடிக்கையை கொஞ்சம் கவனிங்க. முகமது கொடுக்கல் வாங்கல், நடவடிக்கை, செயல்பாடு, வியாபாரத்தில் சொல் நேர்மையா இருக்குதா, பொய் இருக்குதா, உண்மை இருக்குதா, எல்லாத்தையும் கவனிங்க. கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க சொல்லி அனுப்புறாங்க மைசராட்ட. அதனாலதான் வியாபார குழுவை நியமிக்கல, தனி நபரை நியமிக்கிறாங்க. கூட கூட்டு போயிட்டான், போறாங்க. போன உடனே ஷாமுக்கு போற வழி இன்னொரு பக்கம் ஒரு மரத்தடியில போய் இறங்கிட்டான், உட்கார்ந்து இருந்தார் மைசராவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியமா இருக்கும், அங்க ஒரு பாதிரி நஸ்தூர்னு ஒரு பாதிரி இருந்தார், யாருங்க நஸ்தூர் அப்படின்னு ஒரு பாதிரி. அவர் வேகமா அங்க வந்தார், வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அந்த இவரை கூப்பிட விட்டார்,
பைசரா வாங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். அக்காவில இருந்து வரோம். இவங்க யாரு? முஹம்மது. அவங்க கண்ணுல அல்ஃபி ஐனைஹி உம்ரா, அல்ஃபி ஐனைஹி உம்ரா. கண்ணு ரெண்டு கண்ணுலயும் கொஞ்சம் பாருங்க, சிகப்பு கிடக்குதான்னு பாத்துக்கலாம். ரெண்டு கண்ணுலயும் சிகப்பு இருக்குதான்னு பாத்துக்கலாம். ரெட்டு கலர் லேசா இருக்கான்னு பாத்துக்கலாம். அவர் அப்பதான் பாக்குறாரு, கண்ணை பாக்குறாரு, நபிட்ட தெரியாம பாக்குறாரு. கண்ண சிகப்பு இருக்கு, லாய் பாருக்குன்னு அமரத்து லாத்து பாரு. ஆமா சிகப்பு இருக்குது. அந்த சிகப்பு இப்ப இருக்குது, பிறகு போகுண்டு இல்ல, எப்போதுமே இருக்கிற சிகப்பு, கண்ணோடு கலந்து இருக்கிற ஒரு சிகப்பு, அற்புதமான சிகப்பு. அது அவங்களுக்கு புரியறதே இல்லை. நஸ்தூர் சொன்னாராம், இந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மரத்துக்கு கீழே உலகம் பிறந்த காலத்திலிருந்து இதுவரையிலும் இங்கே ஒருவர் தங்கினால் அவர் நபியாகத்தான் இருக்கார். லா யன்ஸிலு தஹதஹாதி ஷஜரா இல்லா நபி. இந்த மரத்துக்கு கீழே ஒரு நபியை தவிர யாரும் இறங்கவில்லை, தங்க வர்றதில்லை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நபியுன் ஆஹிருல் அம்பியா, இவர்கள் நபி, கடைசி காலத்தின் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பத்தி நான் வேதத்தில் படித்திருக்கிறேன். இந்த மரத்துக்கு கீழே தான் எல்லா நபியும் வந்து இறங்கி இருக்கிறார்கள். இந்த மரத்துக்கு கீழே தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குவாங்க என்று கேள்விப்பட்டேன். எனவேதான் நான் இங்கே வந்திருந்தேன். அல்லாஹ் எனக்கு அந்த நசீபை கொடுத்து விட்டான். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாங்க மைசரா மனசுல ஒரு பெரிய விசாலமான எண்ணம் உண்டாயி, ரொம்ப மரியாதை, ரொம்ப கண்ணியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு தனக்கு நிகரான ஒரு வியாபார கூட்டாளியாகவே அழைத்து வந்தான் மைசரா. மரத்தடியிலே அல்லாஹ் உணர்த்தினான், உங்களுக்கு நிகரான வியாபார கூட்டாளி அல்ல, இவர்களே வைத்துதான் இந்த வியாபாரமே அருள் பெற போகிறது. அல்லாஹ் மைசராவின் உள்ளத்தில் கூட பக்குவமான பாடத்தை புகட்டினான். மைசரா இப்ப ரொம்ப மரியாதையோடு கண்ணியத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைச்சிட்டு போறாங்க. வியாபாரத்துல கொண்டு போட்ட சரக்க மைசரா நிக்கிறார். கூடாரம் எல்லாம் போடல, எல்லாம் வெயில். நபி நிக்கிறாங்க, மைசரா நிக்கிறாரு. மைசரா பாக்குறாரு, தலைமாட்டில் அப்படி நபி அவங்க உங்களுக்கு வந்து சரக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்படி ஒரு நிழல் வந்துட்டு திரும்பிட்டாரு, மேகம் நிழல் கொடுக்குது. அல்லா இப்ப ரெண்டாவதாக மைசரா காட்டி கொடுக்கிறான். மைசரா பாக்குறாரு, ஆனா மைசரா கிட்ட அது வரமாட்டேன். விளங்கிட்டாரு, நம்ம இப்படிதான், அவர் அப்படிதான், நம்ம இப்படிதான், அவங்க அப்படிதான். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க உங்க கூட இருக்கிறதுனால நீங்களும் நாங்களும் ஒன்னு, அப்படிலாம் கிடையாது. நீ தான், நான் தான், அதுதானே. ஏதோ ஒரு இணைப்பினால் ஒரு பறக்கத்து கிடைக்கும், இணைப்பினால் ஒரு பறக்கத்து கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற அத்தனை நமக்கு கிடைக்க போறது இல்லையே, இல்லையா? மைசரா புரிஞ்சுக்கிட்டார், இங்க ஏதோ இருக்குது. நிழலையாடுதுன்னு சொன்னா சுபஹானந்தம், என்ன ஆடுது? நிழலையாடுது. கொடை, கொடை கொடுக்கிறது மேகம். துதில்லுஹுல் ஹமாம், மேகம் நிழல் கொடுக்கிறது. புரிந்து கொண்டார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரக்கு கொண்டு போட்டிருக்கிற மைசரா சொல்றார், நான் இந்த மாதிரி சரக்கு எத்தனை தடவை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு மாசம் வியாபாரம் நடத்துவோம், முக்கால் வாசி சரக்கு அழிஞ்சு போவோம், காவாசி சரக்கோட பணத்தை கொண்டு வருவோம், அங்கே போய் தங்கினோம், ஒரு நாள் முடிந்தது, இரண்டாவது நாள் காலையில் வியாபாரம் துவங்கியது, அத்தனை சரக்கும் முடிந்தது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வரும்போது எப்போதும் சரக்கு முடிச்சிட்டு வியாபாரம் செய்யறது கொஞ்சம் பாக்கி சரக்கு இருக்கும், ஒரு மாசம் கழிக்கும், ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிட்டு இரண்டாவது நாள் காலையில் இருக்கிற சரக்கை வியாபாரம் செய்து முடித்தோம். எப்படி முடித்தோம்? ஒவ்வொரு தடவையும் நான் வந்தால் 10,000 கொண்டு வந்தால் இப்போது 1,000,000. செய்தி எதையுமே நான் மிகைப்படுத்தல. ருபுகும் கசீரும் வாசகம் எப்படி இருக்குது? நிரப்பமான லாபம், நிரப்பமான லாபம். ஒரு பொருளை வந்து 10 திருக்கோம் சொன்னா 5 தெரியா 7 தெரியாது கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, சூப்பர் மார்க்கெட் மாதிரி 10 கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறது. 10 அங்க விலையெல்லாம் கேட்டு நிக்க முடியாது. இப்ப அப்படி கேட்டு பழக்கம் இருக்குது மக்கள்கிட்ட. அது வந்து பிளாட்பார வியாபாரம் தான், ரோட்டில் வியாபாரம் செய்யறாங்க. என்ன சொன்னாங்களே அது அள்ளி கொடுத்துட்டு போறாங்க. சொன்னா 10 கொடுத்துட்டு 2 வாங்குறது இல்ல, இருக்கட்டும் போறாங்க. அண்ணா பறக்கத்து செய்யலாம் வியாபாரத்தில், அபரிமரமான பறக்கத்து செய்கிறான். மொத்த வியாபாரம் அழிந்து போகிறது, முடிந்து போகிறது. மறுநாளே பயணம் திரும்பி வர்றான். அதிகம் இருந்து போயிட்டாங்க, வியாபாரம் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு ஹதீஜா வந்து வெளியில நிக்கிறாங்க. அல்லாஹ் ஹதீஜாவுடைய உள்ளத்தில் சில அசைவுகளை உண்டாக்குறான். அவங்க வந்து இவங்களை வரவேற்க வெளியே வாசல் வந்து நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வர்றாங்க. பகல் நேரம், மைசரா வர்றாரு. ஹதரத் ஹதீஜா, ராத் ஹதீஜா, இப்பதான் துவக்கமாகுது. ராத் ஹதீஜா, ஹதீஜா பார்க்கிறார்கள் உன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு மேலால் மேகம் நிழல் கொடுத்துக் கொண்டே இருப்பதை ஹதீஜா பார்க்கிறான். அல்லாஹ் அந்த சீதையை கல்புல பதிய வைக்கிறான். அவனுக்கு தெரியும், ஈமானும் இஸ்லாமும், ஈமானின் தென்றலும் இஸ்லாமிய தென்றலும்
மக்கத்திலும் அரபுலகத்திலும் அதை சுவாசிக்கப்பட வேண்டும். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை சிரமங்கள் இதை சந்திக்க வேண்டியது நேரிடும். இப்போது யாரின் துணை தேவை என்று அல்லாஹ் முடிவு செய்கிறார்.
அவங்க பார்வையில் பளிச்சிட செய்தான் நிழல் கிடைக்கின்ற ஒரு தகவலை, நிகழ்வை போய் நிற்கிறாங்க. ஹதீஜா மைசலா வருகிறார், அவர் அன்றைய மைசலாவாகவே இன்றும் வருகிறார். சர்தாரி ஆலம் முகமது சல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷம். நேற்று மாரூர் காக்காவோட பேசிட்டு ஒரு மோசம் பிள்ளைங்கள்கிட்ட சலவாத் நபி பேரு சொன்னா அப்படியே சல்லல்லாஹு கால் பண்ண புகார் ஷெரீஃப்ல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி தரும். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போறோம், புகார் ஷெரீஃப்ல பேசுறது ஒரு சந்தோஷம். ஏன்னா பூரா உலமாக்கள் மார்க்கம் விளங்கியவர்கள், அங்க இருக்கிற பெண்களும் ஆண்களும் நபி பேரு கேட்டா உடனே சலவாத். அல்லாஹ் அப்படி ஒரு நிறைவான சந்தோஷம் இங்கே அந்த பேருக்கு நீங்கள் கொடுக்கின்ற சலவாத்துக்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக்கி வைப்பாங்க. அல்லாஹ் உங்களை என்னவெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க, ஒரு நாள் சலவாத்தை பற்றி மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசணும். அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கணும். தொடருக்கு இடையே நிறைய பேசணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுகிறோம். அதையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நாவை அசைக்க கூட நமக்கு சக்தி இல்லை, வார்த்தைகளை வெளியாக்க கூட நமக்கு சக்தி இல்லை. வார்த்தைகளை வெளியாக்குகிறான், அசைக்க செய்கிறான், தேவைக்கு தக்க, நிலைமைக்கு தக்க, மக்களின் மனோநிலைக்கு தக்க வெளியாக்குகிறவன் அல்லாஹ்தான் என்பதை கடுகளவும் விலகினம் இல்லாமல் நம்புகிறோம். நம்ம என்ன செய்ய முடியும், ஆசைப்படுறோம். அல்லாஹ் அதுக்கு தக்க வெளியாக்க தௌஃபீக் செய்வானாக. மேகம் நிழல் கொடுத்து அப்படி வர்றாங்க, சிறந்தாலு சார் மைசரா வர்றாங்க, நபி வர்றாங்க, மேகம் வந்துகிட்டே இருக்கும் வீதியில பாக்குறாங்க. ஹதீஜாவின் கண்கள் எல்லாம் நிரம்பி நிற்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், இப்படி ஆகும், இப்படி ஆகும். ஹதீஜா புவியதான் பாக்குறாங்க, அவருடைய பிரகாசம் சுடர். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த நூர், எவ்வளவு ஒளிமயமானவர்கள். ஹதீஜா வந்து ஒரு தூய்மை பக்தியோடு பாக்குறாங்க. ஏற்கனவே இன்னொரு மாப்பிள்ளைக்கு வாக்கைப்பட்டவர்கள் ஹதீஜா, இன்னொரு மாப்பிள்ளைக்கு வாக்கைப்பட்டவர்கள் விதவையாக இருக்கிறார்கள். விஷயத்தை கேட்டாங்க, நஸ்தூருடைய செய்தியை மைசரா சொல்ற, இப்படியா விஷயம், அந்த பாதிரியார் இப்படி சொன்னார், இப்படி எல்லாம் நடந்துச்சு, அந்த மரத்தடியிலே கண்களிலே சிகப்பு சம்பந்தப்பட்டது, மேகம் வந்த வியாபாரிகள் அந்த சரக்கு வாங்க வந்தவங்க ஒருத்ததாவது பேரம் பேசல, என்ன சொன்னமோ அதை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இப்படி ஒரு வியாபாரத்தை எங்க வாழ்க்கையிலே நான் பார்க்கல. இரும தயவு செய்து என்ன இவங்க கூட அனுப்பி வைங்க, அவர் தனக்கு ஒரு சூழல் விட்டாங்க, அந்தந்த வியாபாரிகள் கூட்டலாம் அனுப்பாதீங்க, கொஞ்சம் லேசா வியாபாரம் நடக்கணும், தயவு செய்து இன்னும் சரக்கு கொடுத்து அனுப்புறதா இருந்தா என்ன முகமது சல்லா அலிஸ்லாம் கூட அனுப்பி வைங்க, நான் இவங்க கூட மட்டும் வியாபாரத்துக்கு போறேன். அவர் தனக்கு ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டார். ஹதீஜா சிரிச்சுக்கிட்டாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிறப்பான பரக்கத்து கொடுத்து வியாபாரத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை பரக்கத்தான் அதிகமாக்கி கொடுத்த போது சல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தர வேண்டியது ரொம்ப இருக்குதே, இது கூடுதலா தரீங்களாங்க, இல்ல நான் விருப்பத்தோடு தருகிறேன், இல்ல இது எனக்கு கூடுதல், இல்ல இது எனக்கு விருப்பம். இன்னைக்கு போதுமா கேட்டான், முதுமையான வயோதிகமான அபூ தாலிப் மாணவியை பார்த்து அந்த குடும்பம் இருந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு பெருமானாரின் அந்த உழைப்பு, வியாபாரத்தில் இறங்கும் அக்கறை, அதில் ஈண்டெடுத்துக் கொண்ட பொருளாதாரம், அல்லாஹு அக்பர். குடும்பமே கண்ணீரும் கதையுமாக இருந்தது நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக மாறியது. என் அன்பு இளைஞர்களே, குடும்பத்தின் கண்ணீரை அல்லாஹ் உங்களை வைத்து துடைக்க தௌஃபீக் செய்வான். நமது குடும்பங்கள் நம்மை நாடு கடந்து கடல் கடந்து அனுப்பியிருக்கிறார்கள், மகிழ்ச்சி பெற வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் நமது கையில் பரக்கத்தை நிரப்பமாக்கி தருவான், சமூகத்திற்கும் தொண்டு செய்ய தௌஃபீக் செய்வானாக. அதுதான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபம் தந்த பாடம். அல்லாஹு தஆலா நமது வாலிபத்தை மாணவியின் வாலிபத்திற்கு உப்பாக்கி, மாணவியின் வாலிபத்தை முன்மாதிரியாக்கி, நமது வாலிபத்தை அல்லாஹ் ஆக்குவதற்கும் கழிப்பதற்கும், நமது பிள்ளைகளின் வாலிபங்களும் அப்படி செலவழிப்பதற்கும் அல்லாஹ் தன் மகத்தான கருணையை கொண்டு நம்மை நனைய செய்வானா, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானா, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானா, மருத்துவமனை சிரமம் செலவுகளில் இருந்து பாதுகாப்பானா, உயிருள்ளவரையிலும் உடல் சுகத்தை வழங்குவானா, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழிக்கும் பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியருள் புரிவானாக. என்ன நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஃபுர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஒரு துஆ சொன்னேன், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க தாஜீர் அல் ஆஃபியா வ தமாம் அல் ஆஃபியா வ தவாம் அல் ஆஃபியா வ ஷுக்ரான் அல் ஆஃபியா வ நஸ்அலுக்க அல்லாஹும் அல் கினா அனின் நாஸ். இது துஆ கத்து கொடுத்தேன். நிறைய நண்பர்கள் அதை எழுதி தர வேண்டும் என்று சொன்னாங்க. சீக்கிரமான சுகத்தை, நிரந்தரமான சுகத்தை, பரிபூர்ணமான சுகத்தை அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக என்று நபி கேட்டார்கள். இந்த துவா, அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் எழுதி கேட்டிருக்கிறாங்க. நான் நண்பர்களிடத்திலும் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஈமான் அமைப்பு பெருமக்களிடத்திலும் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நமது பிள்ளைங்கள்ட்ட நான் எழுதி கொடுத்து அது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு சின்ன பேப்பரின் வழியே இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு ஏற்பாடு தொடர் நாட்களிலே செய்யப்பட்டு தரப்படும் என்ற செய்தியையும் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்தி நிறைவுபடுத்துகிறேன்.
தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com